ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். கண்ணில் முடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். புத்தியுள்ள மனுஷர்களுக்கு ஒப்பாக உம்முடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட், அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமையில தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, ஃபார் தேஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் காட் என்பதை குறித்து தியானிச்சோம். இரண்டு விதமான மனிதர்கள், ஒன்று ஆவியில் எளிமை உள்ளவர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அது மாத்திரம் அல்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. So for this is the kingdom of God. Whose is the kingdom of God? அந்த இரண்டு தரப்பட்ட மனிதர்களை குறித்து நாம் தியானித்தோம். இதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் you're almost there வேத பாரகனை குறித்து இயேசுவானவர் சொல்வது, இயேசுவானவர் ரிலிஜியஸ் லீடர்ஸோட பேசிக் கொண்டிருக்கும் போது கவனமா கேட்டுக்கொண்டிருந்த வேதபாரகன் கற்பனைகள், பிரதான கற்பனை என்னவென்று இயேசுவாமிட்ட வந்து கேட்கிறான். இரண்டாம் கற்பனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இயேசுவானவர் சொன்ன உடனே, நீ சொல்வது சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசுவானவர் இந்த வேதபாரனை பார்த்து, யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ நெருங்கி விட்ட அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ ஒரு வேதபாரகன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நெருங்கி விட்டான். அடுத்தது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், பரலோக ராஜ்யமே அப்படிப்பட்டவர்களுடையது. அதை குறித்து என்ன அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக ஆவியில் எளிமை உள்ளவர்களாக வாழும் போது, அதே போல நீதியின் நிமித்தம் துன்பப்படும் போது பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம் என்பதை கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஹூ வில் என்டர் இன் தி கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியும், அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். சோ தி ஹோல் காஸ்பல்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போறது, அடுத்தது வந்து சிறு பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்தது இன்னொரு பகுதியில் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், அந்த ஐஸ்வரனை பார்த்துட்டு ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்லி. சோ இன்னும் இரண்டு பார்ட் இருக்குது. ஓகே, ஹூ வில் என்டர் இன் தி கிங்டம் ஆஃப் காட்ல. ஆனால் இன்றைக்கு நாம் வேத பாடமாக வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு ஏழாம் அதிகாரம் வசனம் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சோ தி பார்ட் 1 என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். Who will enter the kingdom of God? One who does the will of my Father who is in heaven. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். கேட்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அநேகருடைய கேள்வி வந்து, how to find the will of God? Okay, if only I know the will of God, I'll be able to do the will of God. If I'm able to do the will of God, then I get an opportunity or a blessing to enter in the kingdom of God. So, தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? இது வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன். சோ வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்ததுனால வாலிபர்களுடைய கூட்டங்களில் Q&A செஷன்ஸ் இருக்கும், கேள்வி பதில் நேரம் இருக்கும். அதில் வாலிபர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை அவங்க எழுத சொல்லுவோம், அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் க்வெஸ்சன் இன் ஆல் த கேம்ப்ஸ், எல்லா கேம்ப்லையும், எல்லா கூட்டங்களிலும், ரிட்ரீட்ஸ்லையும் திரும்ப திரும்ப வாலிபர்கள் கேட்பது என்னன்னா, ஹவு டு ஃபைண்ட் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது ஒரு பெரிய ஒரு கேள்விதான். ஒருவேளை இயேசுவானவர் எனக்கு சொல்லியிருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், லைக் நீ எஸ்தர் திருமணம் செய்ய போகிற, அடுத்தது உனக்கு இரண்டு மகன்கள் பிறக்க போறாங்க. சோ அதுல மூத்தவன் ரிக்கி, இளையவன் ரோனி. அடுத்தது எஃப்எம்பிபியில நீ ஊழியத்துக்காக புறப்பட்டு போற, பீகார்ல ஊழியம் செய்ய போற. 5 வருஷம் பீகார்ல செய்து முடித்ததுக்கு பிறகு நீ வந்து சென்னையில வந்து யூத் மத்தியில ஊழியம் செய்ய போற எஃப்எம்பிபி மூலமா. 16 வருஷம் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போதே உனக்கு நான் ஒரு தாட் தருவேன், நீ படிக்கணும்னு சொல்லி. சோ அங்கிருந்து சென்னையில இருந்து யூஎஸ்க்கு போய் ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினர்ல நீ போய் படிக்க போற, எம்ஏ இன்டர் கல்ச்சரல் ஸ்டடிஸ். அங்க படிச்சுட்டு இருக்கும் போதே கடவுள் நான் வந்து உனக்கு இன்னொரு டிசைரை தருவேன், நீ பிஎச்டி படிக்கணும்னு சொல்லி அதற்கு நீ கீழ்படிஞ்சு ஆஸ்பரி தியாலஜிக்கல் செமினர்ல இருந்து ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிக்கு வருவேன். வரும்போது உனக்கு ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்காது, லைக் வீடு அபார்ட்மெண்ட் கிடைக்காது. சோ 1 இயர் நீ மில்வாக்கில இருப்ப, அங்க உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தருவேன். தென் அபார்ட்மெண்ட் உனக்கு ஓபன் ஆகும். அந்த நேரத்துல டியூசிசில ஒரு பாஸ்டர் தேடும் படலம் ஆரம்பிக்கும், சர்ச் கமிட்டி. சோ அவர்கள் தேடுவாங்க, அப்போ தே வில் ஃபைண்ட் யூ ஆஸ் தேர் பாஸ்டர். சோ தே வில் இன்ஸ்டால் யூ ஆஸ் தேர் பாஸ்டர். நீ ஊழியம் செய்துட்டு இருப்ப. இப்படி ப்ளூ பிரிண்ட் வச்சு ஆண்டவர் சொன்னார்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. பட் தேவனுடைய சித்தத்தை அப்படி நாம் அறிந்து கொள்ள முடியாது. இல்ல ஒரு ஒரு ரகசியம், ஒரு மிஸ்ட்ரி. இஃப் யூ நோ ஓகே யூ கோயிங் டு பி லைக் திஸ் இன் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் யூ கோயிங் டு டு ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னா பிரைஸ் காட். இல்ல தேவனுடைய சித்தம் எவ்வளவு ஈஸியா இருக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எவ்வளவு ஒரு லகுவாக நம்மால் செய்ய முடியும். நிறைய பேர் அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அடுத்தது தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யாம இருந்துடக்கூடாது அப்படி என்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு. அதே போல தேவனுடைய சித்தத்தை தவறாக செய்துவிடக் கூடாது என்கிற ஒரு பயமும் உண்டு. சோ எந்த காரியம் செய்தாலும் should I go to this college or the other one? இன்னைக்கு நிறைய பேர் குறிப்பாக நித்தின், ரிக்கி அண்ட் ஜெரோ எந்த காலேஜுக்கு போகணும் இல்ல. So they really want to find out God's will. Whether they want to find God's will or not, their parents really, at least me, at least Esther, we really want to find out what is God's plan for Ricky, what is God's will for Ricky. Which job should I take? Should I marry? I don't know how many of you will have that question. தெரியல, ஜான் வெஸ்லி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் நோ, இட்ஸ் அ சேலஞ்ச். ஓகே, ஜான் என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஹூம் ஷுட் ஐ மேரி? ஓகே, இஃப் ஐ ஹாவ் டு மேரி தென் ஹூம் ஷுட் ஐ மேரி? இல்ல, ஹவு ஐ வில் ஃபைண்ட் அவுட் காட்ஸ் வில்? தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் தானே அதை செய்ய முடியும். அப்படி செய்தால் தானே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் என்டர் பண்ண முடியும். இந்த பதில வாசிக்கும் போது தெளிவா என்ன வாஸ்தம் அப்படின்னா, கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி. ஈவன் ஓசியா 8 அதிகாரத்துல கூட வாசித்தோம், இஸ்ரேல் ஜனங்கள் மை லார்ட் மை லார்ட். ரொம்ப நல்லா இருக்குல்ல. சோ கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி ஓசியாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க மைலார்ட் மைலார்ட் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க, ஆனா மறுபக்கத்துல அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தே ஆஃபர்ட் சாக்ரிஃபைசஸ் டு ஐடல்ஸ். சோ இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. சோ ஐ ஜஸ்ட் கேவ் அ கைண்ட் ஆஃப் an idea எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் கூட மைலார்ட் சொன்னாங்க, பட் தே ஃபெயில்டு டு fulfill God's plan or God's will in their life. John MacArthur avrudeya bible study dhaan nama last time mudichom, Colossians and Philemon. Okay, 12 week bible study mudichom. John MacArthur udeya avaru vande oru book ezhudirukkar, enna book appadina found God's will. It's a very small book, 61-page book, okay? I would encourage all of you to read. John MacArthur, but I read it, okay? I read it and I know it's really useful material, okay? அவர் ஒரு சின்ன புக் தான் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்ல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, God's specific will, தேவனுடைய சித்தம், வேதத்துல ஐந்து இடங்கள்ல, குறிப்பாக நியூ டெஸ்ட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. God's specific will, okay, ஐந்து இடங்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த ஐந்தையும் அந்த சித்தத்தின்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால், தேவனுடைய சித்தத்தை உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அறிந்து செயல்படுவது ரொம்ப லகுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சோ ஐந்து காரியங்களை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். ஐந்து ஸ்பெசிபிக் வில், எப்படி வேதத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. முதலாவது, ஒன்று தீமோத்தேயு 2:4, ஒன்று தீமோத்தேயு 2:4 என்ன வாசிக்கிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். சி, ஆண்டவருடைய சித்தம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Who desires all people to be saved and to come to the knowledge of the truth. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இது அவருடைய ஒரு சித்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், saved. All people must be saved. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். நேற்று தினத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இதுவரைக்கும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம் அப்படின்னா, நான் பல முறை வாசித்தா கூட அந்த பகுதியை வாசித்தோன்னா எஸ் எஸ் அப்படின்ட்டு அடுத்த பகுதியை விட்டுட்டு போவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஓகே, ஆனா நேத்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது அடுத்த அதுக்கு இணையாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவோம் படவும், அடுத்தது சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சோ ரட்சிக்கப்படுவதும் முக்கியம், அதே போல சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அடைவதும் முக்கியம். ஓகே, இன்னைக்கு அநேக சேலஞ்சஸ் என்னன்னா, குறிப்பாக மிஷனரிஸ் மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஈஸியா போய் கான்வெர்ட்ஸ் டிசைபிள்ஸ் ஏற்படுத்துறோம். ஓகே, அவங்க இஃப் தே சே யா ஐ வாண்ட் டு அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அ லார்ட் அண்ட் சேவியர், ஓகே எஸ் ஓகே வி கிவ் யூ த பேப்டிசம், பட் தொடர்ந்து அவர்களை அந்த சத்தியத்தில் நடத்துவதற்கு அநேக சேலஞ்சஸ் இருக்கு, ஈவன் இன் மிஷன் ஃபீல்ட்ஸ். ஓகே, சோ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதே போல ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்புல நின்று விடாதபடிக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார் அப்படின்னு சொல்லும் போது, வசனம் 5:6 பார்க்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அந்த மத்தியஸ்தர் யார்? ஜீசஸ், இயேசுவானவர், இயேசு கிறிஸ்து. என்ன செய்திருக்கிறாரு? ஏன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும்? எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். See, that's why we all must be saved. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இந்த ரட்சிப்பு இலவசம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்மை மாத்திரமல்ல, இந்த திருச்சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை மாத்திரம் ரட்சிப்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை தரவில்லை. எல்லா மனுஷரும், 6 மில்லியன், ஒரு 2 மில்லியன் பீப்புள், பில்லியன், 2 பில்லியன், ஓகே 6 பில்லியன், am I right? 6 பில்லியன் வேர்ல்ட் பாப்புலேஷன், 6 பில்லியன், மேக்ஸ் படிச்சிருக்கேன், ஓகே ஃபைன், 6 பில்லியன். அண்ட் தென் 2 பில்லியன் வந்து ஐ பீன் ரீச் வித் த காஸ்பல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயேசுவானவர் த ஹோல் 6 பில்லியன் பீப்புள் ரட்சிக்கப்படுவதற்காக தான் அவருடைய ஜீவனே தந்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் அவர் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் இந்த பாயிண்ட நம்முடைய திருச்சபைக்கு சொல்றீங்க? Saved, salvation experience. அப்படின்னு சொல்லும் போது நம்ம கொஞ்சம் நம்ம அதை கேட்பதற்கு கொஞ்சம் கலக்கமா இருக்குது. நோ எஸ் ஐ பின் ரேஸ்ட் இன் அ சர்ச் செட்அப் என்வரன்மெண்ட், ஐ பின் ரேஸ்ட் இன் அ சர்ச் ஃபேமிலி, கிறிஸ்டியன், குட் கிறிஸ்டியன் ஃபேமிலி, regular to choir, regular to VBS. So, இப்படி இருக்கும்போது ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? Why God wants us to come to the saving knowledge of Christ? அதை நம்ம ஒவ்வொருவரும் நிச்சயமாக யோசிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிள். ஓகே, ரோமர் 10:9 வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை எல்லாருக்காகவும் மரித்து உயிர்த்திருந்த இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். வெரி சிம்பிள். ஓகே, ரட்சிப்பு அப்படின்ன உடனே ரொம்ப ஒரு பெரிய ஒரு குதிரை கொம்பு கிடையாது. ஓகே, ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்பதை வாயினால அறிக்கை செய்கிறோம், இருதயத்தினால அதை விசுவாசிக்கிறோம். We have been saved. I'm sure we all would accept this. So, யாரும் வந்து நம்மளை கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. We are all saved. தேவனால் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். If you have confessed that Jesus Christ, அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்கிற அறிக்கையை உங்களுடைய நாவினாலே நீங்க சொல்லும் போது, இருதயத்தில் அதை விசுவாசிக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னொரு கேள்வி நமக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்புண்டு. தேவன் இயேசு வரப்போகிறார் என்கிற ஒரு செய்தி வந்து 2000 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஏன் இயேசுவானவர் வருவது தாமதிக்கிறது? சோ நமக்கு நம்முடைய பேரண்ட்ஸும் அதை தானே யோசிச்சுட்டு இருந்தாங்க, நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அதை தானே யோசிச்சுட்டு இருந்தாங்க, கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அதை தானே யோசிச்சிருந்தாங்க, இயேசுவான வரப்போறாரோ, சீக்கிரமாய் வரப்போகிறார். 2 பேதுரு 3:9 என்ன வாசிக்கிறோம் என்றால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் அவருடைய செகண்ட் கம்மிங் தாமதமாய் கொண்டிருக்கிறது என்றால், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். 6 billion people. Including those who have not accepted Jesus Christ as their Lord and Savior. They all should accept Him. அதனால் தான் தாமதித்து கொண்டிருக்கிறார். 2 Corinthians 6:2 வாசிக்கிறோம், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். Now is the favorable time, because now is the day of salvation. If you have received Jesus Christ as your Lord and Savior, praise God. Celebrate that. கொண்டாடி மகிழுங்கள். If you're not very sure, accept Him. Now is the favorable time. Behold, now is the day of salvation. நம்ம ஒருவேளை நீங்க எப்படின்னு தெரியல, நம்முடைய செல்போன்ல அலாரம் வைப்பது உண்டு, அடுத்தது வச்சுட்டு ஸ்னூஸ்ல பட்டன் இருக்குல்ல, எவ்ரி 10 minutes. Okay, first time, okay, let me sleep for another 10 minutes. Okay, second time, let me sleep for another 10 minutes. Third time, let me sleep for another 10 minutes. I think Jesus would additionally le in the postpone pandradum alladhu tomorrow enbadhe kedaiyadhu. Indraikku ippozhudhe malai prasangathil kuda enna solrarana, naali dinathai kurithu kavalapadadhinga endrar. So he is concerned about today. Indraikku rakshippinnal first vandu தேவனுடைய சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஓகே, சேவ்ட். ரெண்டாவது வந்து தேவனுடைய சித்தம் என்னதென்று வேதத்தில் வாசிக்கிறோம், தட் ஆல் மஸ்ட் பி ஸ்பிரிட் ஃபில்ட், ஆவியினால் நிறைந்து. எபேசியர் 5:17-18 இந்த பகுதியை வந்து ஏற்கனவே நாம் எபேசியர் எழுந்த நிருபத்தில் நாம் தியானிக்கும் போது இந்த பகுதியை நாம் தியானித்திருக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆவியினால் நிறைந்து கர்த்தருடைய சித்தம், ஸ்பிரிட் ஃபில்ட். ஒருவேளை இந்த ஒரு செய்தியும் கூட சில திருச்சபையில் we should not bother about that அப்படின்னு சொல்லி யோசிப்போம்ல. ஓகே, இது வந்து ஒரு சில திருச்சபைக்கு தான் அந்த ஆவியில் நிறைந்து அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பட் ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க வந்து எபேசிய திருச்சபைக்கு சொல்றாரு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினால கிருபையினால பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் அடைந்தவர்கள் அவர்களுக்கு சொல்றாரு, யூ மஸ்ட் பி ஸ்பிரிட் ஃபில்ட். ஸ்பிரிட் ஃபில்ட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம யோசிக்கிறோம்ல, அது என்னது அது? ஏன்னா அநேக செஞ்சுரிஸா அதை போட்டு குழப்பி கொண்டிருக்கிறார்களே. ஸ்பிரிட் ஃபில்ட்னா என்ன, ஆவியில் நிறைந்துனா என்ன அப்படின்னு சொல்லி நாம் யோசிப்பது உண்டல்ல. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நான் வாசித்ததுக்கு பிறகு அதை குறித்து நாம் யோசிப்போம். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஓகே, அனைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 1 கொரிந்தியர் 12:3 தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், ஓகே. ஏன் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒருவரு கூட இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று நாம் சொல்ல முடியாது, சொல்லிருக்கவும் மாட்டோம். அது மாத்திரம் இல்ல, இயேசுவை கர்த்தர் என்று நம்ம சொல்லியிருக்கிறோம். அது யாரால சொல்லியிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியினாலேயே. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். அவர் கண்டித்து உணர்த்தும் போது அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். சோ பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்தது ரோமர் 8:9 வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவராயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சோ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருக்குது நிச்சயமாக, ஆனால் தேவனுடைய ஆவி நமக்குள் இருப்பதனால நாம் எப்படிப்பட்டவர்கள் அல்ல? மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்ல. மாம்சத்துக்குரியவைகளை நாம் செய்ய மாட்டோம். ஆகவேதான் மாம்சத்துக்குரியவைகளை செய்யும் போது ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன அவர்களுக்குள்ளாக வருவது? என்ன? ஒரு குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வை தருகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் வந்து தேவனுடைய ஆவியை பெறாதவர்கள். ஆவிக்குட்பட்டவர்கள், கிறிஸ்துவின் ஆவியுடையவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை செய்ய மாட்டார்கள். அப்படி மாம்சத்துக்குரியவைகளை செய்ய சோதனை வரும்போது அல்லது அதுல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். இவன் 1 கொரிந்தியர் 6:19 என்ன வாசிக்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். இதுவும் கொரிந்து சபைக்கு தான் எழுதுறார், கொரிந்து சபைக்கு, திருச்சபைக்கு எழுதுறார், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயம். சோ இது ஆலயம், இது யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். பட் ஸ்பிரிட் ஃபில்னா என்ன? ஆவியில் நிறைந்து. ஐ திங்க் வாட் ஐ ஹேவ் அண்டர்ஸ்டுட் இஸ், நான் எப்படி அதை அறிந்து கொண்டேன் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொல்லி போன வாரத்தில் தியானித்தோம்ல. அதை தியானிக்கும் போது என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, என்னால் ஒண்ணுமே இல்லை, ஐ ஆம் டிபெண்ட் ஆன் காட் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் தியானித்தோம். அதே போலதான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில கூட, நான் என்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னை வெறுமையாக்கி பரிசுத்த ஆவியானவர் என்னை இன்னும் அதிகமாக நிறைக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அவருடைய வழிநடத்தலை நான் பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல ஆவியில் நிறைந்து என்று நாம் வாசிக்கிறோம். Emptying ourselves so that he will fill us to the brim. Emptying ourselves. நம்முடைய பலவீனத்தில் நான் ஐ எம் வீக் அப்படின்னு சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது he makes us strong. So first வந்து தேவனுடைய சித்தம் that we all must be saved. அடுத்தது வேதத்துல வாசிக்கிறது வந்து you must all be spirit filled. மூன்றாவது தேவனுடைய சித்தம் என்னதென்று வேதத்துல வாசிக்கிறோம். போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை கூட அதை குறித்து நாம் தியானித்தோம். Sanctification, consecration, ஒன்னு தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லா மனுஷனும் ஆவியில் நிறைந்து வாழ்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சி, ஈவன் தேவனுடைய சித்தம் இங்க எப்படி வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது? வேதத்திலேயே தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இட்ஸ் ரிவீல்ட் இன் த ஸ்கிரிப்சர். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவர் நம்மை பரிசுத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார், அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். இதுல பார்க்கிறது என்னவென்றால், வி ஆல் மஸ்ட் பி சாங்டிஃபைடு, வி ஆல் மஸ்ட் பி சேவ்ட், வி ஆல் மஸ்ட் பி ஸ்பிரிட் ஃபில்ட் அண்ட் வி ஆல் மஸ்ட் பி சாங்டிஃபைட். திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை குறித்து நாம் 2 முன்பாக தியானித்ததுனால நான் 4 குறிப்புக்காக கடந்து செல்கிறேன். 4 தேவனுடைய சித்தம் என்று எப்படி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் என்றால், வி ஆல் மஸ்ட் பி சப்மிசிவ். 1 பேதுரு 2 அதிகாரத்தில் பேதுரு என்ன சொல்றாருன்னா, 9 குறிப்பாக, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி வாசிக்கிறோம். அதுக்கு தொடர்ந்து நற்கிரியைகளை குறித்து வாசிக்கிறோம். அதாவது 12 1 பேதுரு 2:12 யாராவது வாசிக்கிறீங்களா? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதாவது அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி நீங்கள் புண்ணியங்களை அறிவிக்கிறீர்கள்? இந்த பகுதியில் வாசிக்கும் போது, நீங்கள் அப்படி புண்ணியங்களை அறிவிக்கிற நீங்கள் நற்கிரியைகள், அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாயிருங்கள் சொல்லிட்டு, அடுத்த 13 என்ன வாசிக்கிறோம் என்றால், நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது 14 மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானவன் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த ஹோல் பேசேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பி சப்மிஸ், அதுதான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பி சப்மிஸ், எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். Be submissive. This is the will of God. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவேளை எப்படி நாம் சப்மிசிவாக இருக்க முடியும்? ஒருவேளை இன்றைக்குள்ள சூழ்நிலை, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் US இல்லை, யார் வரப்போறான்னு சொல்லி தெரியாது. ஒவ்வொருத்தரும் இல்லை அவங்க பெஸ்டா சொல்றாங்க, மற்றவங்கள வேஸ்ட்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க தான் நெக்ஸ்ட் 4 யூஎஸ் நடத்த போறாங்க. த ஹோல் வேர்ல்டு பார்த்துட்டு இருக்குது. இப்படிப்பட்டவங்களுக்கும் நாம் சப்மிசிவாக இருக்க வேண்டுமா? வேதம் அழகா சொல்லுது, அதிகாரம் உள்ள ராஜாவுக்கான சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சி உண்டாக முடியாது, அதனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். பி சப்மிசிவ். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் அப்படி பணிந்து இருக்கும் போது அவர்களுடைய புத்தி இனங்களை அடக்குவது ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். பி சப்மிசிவ், ஃபார் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட். சேவ்டு, அடுத்தது ஸ்பிரிட் ஃபில்டு, அடுத்தது சாங்டிஃபைடு, அடுத்தது சப்மிசிவ். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கடைசியில் 5 குறிப்பாக அவர் சொல்லுவது என்னவென்றால், சஃபரிங், இதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 பேதுரு 4 வாசிக்கிறோம். பத்தொன்பதாம் வசனத்தில், ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். பதினேழாம் வசனம், சாரி, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். சஃபரிங், இது தேவனுடைய சித்தம். ஒருவேளை சஃபரிங் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை ஏற்றுக்கொள்வது கடினம். இது இந்த ஐந்து குறிப்பையுமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு காரியத்திலுமே ஒவ்வொரு அதில் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தயக்கங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சஃபரிங், யார் சஃபரிங், யாருடைய சித்தம், ஓகே லெட் மீ சஃபர் ஃபார் காட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அப்படி சஃபரிங் வந்தாலும் யோபை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி யார் சொல்ல முடியும்? சஃபரிங் வரும்போது கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னானே, அப்படி யாரால் சொல்ல முடியுமா? ஆகவே சஃபரிங் தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த சித்தத்தை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க முடியுமா? ஆனால் சந்தோஷமா இருங்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க துன்பப்பட்டீங்கன்னா சந்தோஷமா இருங்கள். அதே ஒன்னு பேர் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்படி நீங்க சஃபர் பண்ணும் போது அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிறுத்துவாராக. சோ யூ வில் பி மேட் ஸ்ட்ராங். அதான் இங்க சொல்றோம், சஃபரிங் அப்படின்னு சொல்லும் போது, பாடு அனுபவிப்பது என்று சொல்லும் போது அது நம்முடைய பலவீனம் அல்ல. நமக்கு சஃபரிங் வருவது என்றால் அது நம்மை நம்முடைய பலவீனமாக எடுத்துக்கொள்ள கூடாது, கர்த்தர் என்னை தண்டிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள கூடாது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சஃபரிங்கை நாம் முடிப்பதற்கு அதை அனுபவித்து அதை அதிலிருந்து நாம் சிறந்தவர்களாக வருவதற்கு அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். He will give us the needed strength to suffer for him. நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார். ஐந்து காரியங்கள் தேவனுடைய சித்தம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பி சேவ்ட், பி ஸ்பிரிட் ஃபில்ட், பி சாங்டிஃபைட், பி சப்மிசிவ், பி வில்லிங் டு சஃபர் சஃபரிங். இந்த ஐந்து காரியத்தையும் ஓகே தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் போது டே டு டே அஃபேர்ஸ், நம்முடைய தினசரி வாழ்க்கையில் வரக்கூடிய பல கேள்விகள், இது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா, இது தேவனுடைய சித்தமா என்று நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், ஆல்ரெடி நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது, தேவனுடைய சித்தத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளிலும் செய்யக்கூடிய எந்த காலேஜ், யாரை திருமணம் செய்வது, எந்த வேலை என்று, அல்லது சிகாகோவா இல்ல இன்னொரு ஸ்டேட்டா, இந்த கம்பெனியா இல்ல இன்னொரு கம்பெனியா என்று நாம் மைன்யூட் டீட்டெயிலா இது தேவனுடைய சித்தமா சித்தமா என்று யோசித்து செய்வதற்கு நமக்கு தேவையில்லை. காரணம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவி நிறைவை பெற்றுக் கொண்டவர்கள், நாம் பலவீனன் அவர் பலவான் என்று நாம் ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் என்னாலே எல்லாம் செய்ய முடியும் என்று பகிரங்கமாக ஒரு சரியான தவறான தீர்மானங்களை எடுக்கவே மாட்டார்கள். பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறவர்கள் அல்லது பரிசுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தவர்கள் அசுத்தமான காரியங்களை செய்வதற்காக தங்களை தேவனுடைய சித்தமாக ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். ஒருவேளை கடினமாக இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கே பணிந்து இருக்கணும்னு நினைக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய சித்தத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். இப்படிதான் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி அறிந்து கொண்டு அதன்படி செய்தோம் நாம், we will enter the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்யும் போது பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். அது இல்லாமல் கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடும் போது நாம் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? நோ, நோ நோ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வோம். ரிவீல்டு வில் ஆஃப் காட், நமக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம், தொடர்ந்து நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு நாளையும் நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்வார். We don't have to be anxious about fulfilling God's will in our everyday decisions, because already we are saved, we are spirit-filled, we are sanctified. So, we already under His big plan. அப்படின்னும்போது கடவுள் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். So, let's fulfill God's will. And then we will enter the kingdom of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். கண்ணில் முடி ஜெபிப்போம். உம்மை நாங்கள் கத்தாவே கத்தாவே என்று நாங்கள் அநேக முறை கூப்பிடுகிறோம் சுவாமி. உம்முடைய நாமத்திலே நாங்கள் அநேக காரியங்களையும் செய்கிறோம், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற எங்களுக்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். வெளிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ள உம்முடைய சித்தம், அதை நாங்கள் முதலாவது தினந்தோறும் நிறைவேற்றவும், ஒருவேளை சொல்லப்படாத உம்முடைய சித்தத்தை அதன் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.